செல்வம், செவிச்செல்வம், முத்தமிழ் சங்கம் வழங்கும் சங்கம் செவிகளுக்கு விருந்தாக உங்கள் வாசல் வந்தடைகிறது.
கலை வணக்கம். அன்பு தமிழ் நெஞ்சங்களே, இந்த கலை பொழுதனில் உங்களை எல்லாம் முத்தமிழ் சங்கத்தின் மோனலி வழியாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் முதலாவதாக திருக்குறளும் அதன் வழக்கமும். பெருமை அதிகாரத்தில் இருந்து வரும் முதல் குறள், பெருமை உடையவர் ஆற்றுவார் ஆற்றின் அருமை உடைய செயல். இதற்கு வழக்கம் என்னன்னா, பெருமை மிகு பண்பிற்குரிய பெரியோர்கள் எப்பொழுதும் செய்வதற்கரிய செயல்களை அதற்குரிய வழியில் நன்கு செய்து முடிக்க வல்லவர்களாக இருப்பார்கள் என்கின்றார் திருவள்ளுவர். இதே அதிகாரத்துல அடுத்த குறள், சிறியார் உணர்ச்சிகளில் பெரியாரை பேணிக் கொள்வோம் எனும் நோக்கு. பெரியவர்களை போற்றி அவர்களை தம் வழிகாட்டிகளாக கொள்வோம் என்று எண்ணுது சிறியவர் உணர்வின் கண் இருப்பது இல்லை என்கின்றார் திருவள்ளுவர்.
இனிய காலை வணக்கத்துடன் தெரிந்த பாடலின் தெரியாத தகவல். படம் அச்சம் என்பது மடமையடா. படத்திற்கு இசையமைத்தவர் இசைப்புயல் ஏ ஆர் ரஹ்மான் அவர்கள். பாடலை பாடியவர்கள் சத்யபிரகாஷ் மற்றும் ஷாஷா திருப்பாடி. படத்தை இயக்கியவர் கௌதம் வாசுதேவன் மேனன். பாடல் பறக்கும் ராசாலியே. இந்த பாட்டை வந்து நிறைய தரம் கார்ல போகும்போது கேட்டிருக்கேன். ஒரு தரமே அவ்வளவு கவனமா கேட்டது கிடையாது. முதல் முறையா இந்த பாட்டை கேட்கும்போது அடனு முந்து வைக்கக்கூடிய பாடல் வரிகள். பாடல் வரிகளை எழுதியவர் பாடலாசிரியர் தாமரை அவர்கள். இந்த பாடல்ல முதல் சலனத்திலே வரும், நீ முந்தியா நா முந்தியா அன்பை யார் செல்வது முதலில் அம்பை யார் எய்வது முதலில். இது வந்து காதலுக்காக எழுதப்பட்ட பாடல். ஆனா இந்த வார்த்தைகள் வந்து எந்த காலகட்டத்துக்கும் பொருந்தும். வயசானவங்க சில பேர் நீங்க சொல்றது கேள்விப்பட்டிருப்பீங்க, நான் முந்துறனோ நீ முந்துறனோ இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா இருப்போம் அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு அற்புதமான வார்த்தைய எல்லா காலகட்டத்துக்கும் பொருந்துற மாதிரி தாமரையின் அற்புதமான வரிகள். ரெண்டாவது சரணத்துல முருகன் மேல பாடின பாடல் முத்தை திரு பக்தி திருன்னு வர ஆரம்பிக்கக்கூடிய பாடல அவ்வளவு அழகா காதல் வரிகளோட உள்ள உட்கார வச்சிருக்காங்க. 80 to 85 எண்பத்தஞ்சு வரைக்குமே என்னுடைய பாடல் ரசனை நின்று போயிடுச்சோன்னு இந்த பாட்டை கேட்கும் போது எனக்கு தோணுச்சு. அதுக்கப்புறம் அந்த பாடல்களை எல்லாம் பெருசா சிலாகிச்சு பேசலையோ, அந்த இளையராஜா காலகட்டத்திலேயே நின்னுட்டனோ அப்படின்ற ஒரு ஃபீலிங்க இந்த பாடலை நான் கேட்கும் போது எனக்கு கொடுத்தது. அவ்வளவு அற்புதமான ஒரு காதல் பாடல். கொஞ்சம் நீளமான பாட்டு இது. இடையில இன்னொரு சரணத்துல, முன்னில் ஒரு காற்றின் கழி முகத்தினில் பின்னில் சிறு பச்சை கிளி முதுகினில். அவ்வளவு அழகா அந்த டூ வீலர்ல அவங்க ரெண்டு பேரும் போகும்போது அந்த பெண் பின்னாடி உட்கார்ந்து வர்றது வந்து ஒரு சந்தோஷம், உச்சத்துக்கு சந்தோஷத்தின் உச்சிக்கே போய் அந்த நாயகன் பாடுற மாதிரியான வரிகள். இது முடிந்திட விடுவேணும், இது என் காலம் பூரா உன்னை நான் பின்னாடி உட்கார வச்சு கூட்டிட்டு போறேன் அப்படின்ற மாதிரியான அற்புதமான வரிகள் தாமரையின் வரிகள். நிறைய பாட்டு தாமரையோட பாட்டு நான் கேட்டிருக்கேன். தள்ளி போகாதேன்ற ஒரு அற்புதமான பாட்டு, அதையும் விட இதுல வரிகள் இன்னும் கொஞ்சம் அழகா இருந்த மாதிரி எனக்கு பட்டுச்சு. கேட்கலாமா? அச்சம் என்பது மடமேடா படத்திலிருந்து பறக்கும் ராசாளியே.
வேதனை ஆ குளிர்காய்கின்ற தீ. பகலினில் கொட்டும் பனி மட்டும் துணை இரவினில் நெட்டும் ஒரு பட்டு குரல் மனதினில் மடிவேனும் முன்னில் ஒரு காற்றின் கனி முகத்தினில் பின்னில் திரு பச்சை கிளி முதுகினில் வாழ்வில் ஒரு பயணம் இது முடிந்திட விடுவேனோ. எட்டு திசை மட்டும் என பகலினில் கொட்டும் பனி மட்டும் துணை இரவினில் நெட்டும் ஒரு பட்டு குரல் மனதினில் மடிவேனோ. வாழ்வில் ஒரு பயணம் இது முடிந்திட விடுவேனும்
கிருபானந்த வாரியாரின் நினைவு தினம் நவம்பர் 7. தமிழ் கூறும் நல்லுலகில் மிக சிறந்த முருக பக்தர், ஆன்மீக சொற்பொழிவாளர், கதை சொல்வதிலும் ஆன்மீக தமிழ் இலக்கியத்திலும் பன்முகத்தன்மை கொண்டவர். தான் செல்லும் இடங்களிலெல்லாம் எளிய மக்களுடன் உதிர்த்த ஒவ்வொரு வார்த்தையும் அறியாமையை விளக்குபவை, அறநெறியை வலியுறுத்துபவை. சிறப்பு மிக்க அவரது ஆன்மீக பொன்மொழிகள் எந்த ஒரு இக்கட்டான சூழலிலும் தன்னம்பிக்கையை அதிகரிப்பவை. அவற்றில் சில பொன்மொழிகள் இதோ. அகல் விளக்கு எப்படி நமக்கு வெளிச்சத்தை கொடுக்கிறது என்பதை நாம் இருகே இருக்கும் போதுதான் உணர முடியும். அதுபோல் தாய் நம்மை எப்படியெல்லாம் வளர்த்திருக்கிறாய் என்பதை அவர்கள் இல்லாத போதுதான் உணர முடியும். அதனால் தாய்மையை எப்போதும் போற்றுங்கள். உன்னை மற்றவர்கள் போற்றும் போது மகிழ்ச்சி அடையாதே, அதே போல் உன்னை மற்றவர்கள் தூற்றும் போது மனம் வருந்தாதே. ஆசை ஒருவனை அழிக்கும் குணம் கொண்டது, ஆனால் மாறாக நாம் மற்றவரின் மேல் செலுத்தும் அன்பு அவர்களை வளர்க்கும் குணம் கொண்டது. எனவே நீங்கள் எப்போதுமே மற்றவர்களை வளர்க்கும் குணமுடையவர்களாக இருங்கள். தேவையற்ற ஆசைகளால் துன்பம் வருமே தவிர நன்மை விளையாது. நன்கு வசதியாக வாழும் நாட்களிலே துன்பமான விஷயங்களையும் பழக கற்றுக்கொள்ளுங்கள். ஏனெனில் வாழ்க்கையில் ஏற்றமும் இரக்கமும் ஒவ்வொரு மனிதனுக்கும் மாறி மாறி வருவது இயல்பு. ஆகையால் அனைத்து சூழல்களுக்கும் நம்மை தயார்படுத்திக் கொள்வது நல்லது. தெரியாத ஒருவனுக்கு ஒரு விஷயத்தை பயிற்றுவிக்கலாம், தெரிந்தவனுக்கு அந்த விஷயத்தின் நுணுக்கங்களை மேலும் கூறி புரிய வைக்கலாம். ஆனால் இது நல்லது இது கெட்டது என்று பகுத்து உணராதவனை அந்த ஆண்டவனாலும் திருத்த முடியாது. குடும்பம் என்பது பசுமையான மரத்தை போன்றது. அதில் மனைவி என்பவர் வேர், கணவன் என்பவர் அடிமரத்தண்டு, பிள்ளைகள் என்பவர்கள் இலைகளும் மலர்களும். அந்த மரத்தில் விளையும் சுவை மிகுந்த பழங்கள்தான் அறச்செயல்கள். மரமானது பல்வேறு விதமான ஜீவராசிகளுக்கும் பயன் அளிப்பது போல நமது குடும்பம் என்னும் மரம் மற்றவர்களுக்கு பயன் தர வேண்டும். பாலுக்குள் இருக்கும் நெய் நம் கண்களுக்கு எளிதில் தெரிவதில்லை. அவ்வாறே உண்மையான பக்தியினால் மட்டுமே இறை சக்தியை உணர முடியும். நெருப்பு எரியும் இடத்தில்தான் புகை கிளம்பிக் கொண்டு இருக்கும். நெருப்பினால் நமக்கு தேவையானவற்றை சூடுபடுத்திக் கொள்ளலாம், மற்ற தேவைகளுக்கும் பயன்படுத்திக் கொள்ளலாம். ஆனால் புகையினால் எந்த ஒரு பயனும் விளையப்போவதில்லை. வயலில் துவப்படும் சில விதைகளே பல ஆயிரம் மடங்கு பயிர்களை திருப்பி தருகின்றன. அதை போலவே ஒருவர் செய்யும் நன்மையும் தீமையும் அவர்கள் செய்ததற்கு ஏற்ற வகையில் பல மடங்காக பெருகி அவரிடமே திரும்ப வந்து சேரும். சிலர் எதற்காக பேசுகிறோம், சிலர் எந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக பேசுகிறோம் என்று வரைமுறை இல்லாமல் பேசிவிடுகிறார்கள். இதனால் எந்த ஒரு நன்மையும் உண்டாகப் போவதில்லை. ஆகவே முடிந்தவரை அமைதியாக இருங்கள். நாம் தினமும் வீட்டில் பயன்படுத்தும் செப்பு பாத்திரத்தில் களிம்பு ஒட்டியிருந்தால் அதை நாம் நன்றாக துலக்கி பயன்படுத்த வேண்டும். இதுவே நெல்லாக இருந்தால் உமியை விளக்கி சமைக்க பழக வேண்டும். அதுபோல் மனிதர்களாகிய நாம் தீமைகளை விளக்கி நன்மைகளை சிந்தித்து வாழ வேண்டும். பறவைகளுக்கு இரு சிறகுகள், புகைவண்டிக்கு தண்டவாளங்கள், மனிதனுக்கு இரு கால்கள் மற்றும் இரு கண்கள் இருப்பது போல மாணவர்களுக்கு இரு குணங்கள் நிச்சயம் இருக்க வேண்டும். ஒன்று அடக்கம், இன்னொன்று குருபக்தி. இந்த இரு குணங்களும் உள்ள மாணவன் தான் முன்னேற்றம் அடைவான். தீப்பந்தத்தை கீழ்நோக்கி பிடித்தாலும் அதன் ஜுவாலை மேல் நோக்கி எரிந்து கொண்டிருப்பது போல் உயர்ந்த குணத்தை உடையவர்களை கீழ்ப்படுத்த முயன்றாலும் முடியாது. இரவை முறையாக தூங்கியே ஓய்வு எடுத்துக் கொள்வது நல்லது. இல்லையேல் மனதை உயர்நிலைக்கு இட்டுச் செல்லும் அறநூல்களை படியுங்கள். அதுவே நம்மை நல்வழிப்படுத்தும். பிறருடைய குற்றங்களை அலசி ஆராயக்கூடாது. நாம் செய்த குற்றங்களை மூடி மறைக்கவும் கூடாது. பணிவு என்பது மனித வாழ்க்கையின் உயிர் நாடி. அதனால் நம் வாழ்க்கை தரம் உயர்ந்த நிலையை அடைகிறது.
ஒரு பெரியவர் உயிர் போற போது மகனை கூப்பிட்டு நாலு வரி, தனி வழி நடக்காதே, சத்திரத்தை படுக்காதே, நாலு பேர் சொன்னதை தள்ளாதே, உள்ள விஷயத்த மனைவிக்கு சொல்ல. நானே சீகாரி போந்தராகே நம்ம அன்பு மகள், இந்த அம்மா நீ வந்து அப்ப அருண் வந்தாரு, நீ வந்து அப்ப
அந்த
எவரெஸ்ட் பார்க்க போனோம். எவரெஸ்ட்ங்க லட்ச ரூபா விமானம், இதுல போய் நேபாளத்துல தங்கணும். 30 ரூபா ஒரு ரூம், 3 பேருக்கு ஒரு ரூம். நாங்கள் சாமான வச்சுட்டு பூட்டிக்கின்னு நேபாளம் பசுபதிநாதரை பார்க்க போகுது. போய் வந்தா உள்ள பெயிண்ட் அடிக்கிறான் அந்த ஹோட்டல்காரன். என்னால அவனை வேற சாய் வச்சுங்கிறான். இது என்ன வந்து வச்சு அன்னைக்கு விவேகாந்த ஆசிரியர் நான் பூட்டிக்கு போயிருக்கேன் வந்து பார்த்தா திறந்து ஒத்தங்கிறான் உள்ள கூட்டிக்கிறான். ஒருத்தன் முக்கியமான சாமான வைக்க முடியாது இல்லையா, மறுசாயம் வச்சுங்கிறான் அவத்தில்லையா. தனி வழி நடக்காதே, சத்திரத்துல படுக்காதே, நாலு பேர் சொன்னதை தள்ளாதே, அப்பர் சுந்தர சம்பந்தர் மாணிக்க, உள்ள விஷயத்தை மனைவிக்கு சொல்ல. சம்சாரத்துக்கு சொல்லாத ரகசியம் உண்ட. நமக்கு ரொம்ப உயரும் மின்சாரம் சம்சாரம். மின்சாரம் இல்லாமலும் இப்ப வாழ முடியாது, சம்சாரம் இல்லாமலும் வாழும். அப்பா எழுதி குடுத்துட்டாரு, சொல்லலாமா வேண்டாமா, சொல்லலாமா வேண்டாமா. ஒரே போராட்டம். ஒரு நான் கிராமத்துல ஒண்ணுக்கு வெளியே வரும், அந்த காலம் ஒண்ணுக்கு வெளியே ராத்திரி ஒரு மணி ஞாபகம் உள்ள விஷயத்த மனைவி என்ன ஏதாவது ஒரு அரை மணி நேரம் யோசிச்சு ஒரு பொய் சொல்லி பார்க்கலாம் என்ன விடை. சாம்பிள் உள்ள போய் படுத்தான், அந்த மாதிரி முடிச்சிருந்த எங்க போனேன் ஒரு மணி நேரமா ஒண்ணுக்கு போது என்ன சொன்னா என் தலை உருளும். இந்த பெரிய விஷயம் நீ காக்காசு என்கிட்ட சொல்லாத ரகசியம் என்ன. வெளியே சொன்ன நான் மூச்சை விடுவன, 15 வருஷமா என்னோட வாழ என்ன என்ன தெரிஞ்சுக்கிறியா. இந்த வாரியில வெளியே சொன்னேன் உன் தலை என் தலை உருளும் சொல்லாம இங்க வா பரமரகசியம். என்னாங்க நம்ம ஊர ஆள்ற ராஜாவா கர்ப்பமாகிற அவசரமா யாருக்காக இருந்த இங்க வாங்க என்கிட்ட சொன்ன அப்புறம் ஆறு சிவத்துக்கிட்டயோ செல்வக்கிட்டயோ சொல்லாதீங்க. வெள்ளுவேன காமாட்சி நீ உயிருக்கிறான உங்களுக்கு ஓட்டவாய் ஏகே சாமிக்கும் சொல்லாதீங்க சொல்ல மாட்டேன். இந்த அம்மா பட்டுது படுத்துட்டா இவரும் இவர் திரும்பி விட்டா இந்த அம்மா இருப்பு கொள்ள எப்படி ஆம்பளை கர்ப்பமாது தினமணியிலையும் வரலையே அப்ப ஆபரேஷன் பண்ணிதானே எடுக்கணும். அடுத்தாத்த அம்பூஜம் அடுத்தாத்த அம்பூஜம்னு நம்ம கிராமத்துல அடுத்தடுத்து வீடு என்ன மகாராஜா கர்ப்பமாதுதா அப்படி பைத்தியம் முடிச்சவளே எங்கிட்ட சொன்னாவில அடுத்தவங்களை சொல்லாதே ஒன் தலை எந்த தலை உருளும். அந்த அம்மா மச்சுவிட்டு மரகதான் மச்சுவிட்டு மரகதான் கொடுத்து விட்டு குப்பம்மா கொடுத்து விட்டு பக்கத்து விட்டு பார்வதி மூணாவது விட்டு முத்தம்மா நாலாவது விட்டு நாகம்மா அஞ்சாவது விட்டு அண்ணம்மா ஆறாவது விட்டு ஐலாண்டம்மா ஏழாவது விட்டு இல்லம்மா எட்டாவது விட்டு பட்டம்மா கடைசியில மகாராஜாவுடைய ராணி ராணி தோழி காது தோழி போய் ராணி எழுப்புனா என்னம்மா மகாராஜா கர்ப்பமாகற ராணி கேட்டா அதான் நேத்து கூட வாந்தி எடுத்தார் அவர் பித்தத்தை வாந்தி எடுத்தார் அந்த அம்மா போய் ராஜா இருப்பேன் நீ என்னமோ ஸ்நானம் பண்ணாம இருக்கிறீங்களா ஏன் தினம் குளிக்கிறேன்னார் இல்ல இல்ல கர்ப்பமா என்னடி நானா கர்ப்பமா ஊரே சொல்லுவேன் இத கண்டுபிடிச்சவனை கண்டுபிடிச்சு இதை சொன்னவனை கண்டுபிடிச்சு ஆரஞ்சு பழம் தோலை உரிக்கிறான். சமத்தாந்து வந்தார் மந்திரிய கூப்பிட்டார் அந்த தோழிய கொண்டா யார் சொன்னது 10வது விட்டு பத்மாஜிரி ஒரு அம்மா தான் கிடைச்சது இந்த அம்மா தான் காமா யார் சொன்னது எங்க ஆத்துக்காரு உதச்சு கொண்டாட்டம் வடிகால 5 மணி ஏய் ராஜா கிடா சம்சாரம் என்னன்னா கும்பலை பட்டாளன் இந்த லெட்டரை ஜோதில் போட்டு போனோம் நான் கர்ப்பமாகறேன்னு கதை கட்டி விட்டியா இத படிச்சு விட்டு அப்புறம் அடி தனி வழி நடக்காதே சத்தத்துல மடுக்காதே நாலு பேர் சொன்ன தள்ளாதே உள்ள மனைவி எங்க அப்பா சொன்னா என்ன ஆகுமோனு ஒரு மணிக்கு நீங்க கர்ப்பமாகறீங்க சாம்பினுக்கு ஒரு பைசா இவ்வளவு நேரம் ஒன்னா சேர் பொழுது விடிஞ்சா என்ன எத்தனை மாகாணம் போகும் இப்ப பேரா மாகாணத்தோடு நிக்குது ராஜாவுக்கு கோபம் போய் திருப்பதி அப்பா நீ ஒரு குரு இனிமேலுக்கு மகாராணி கிட்ட நான் முக்கியமான சொல்லுவேன்.
நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது முத்தமிழ் சங்கம் வழங்கும் சங்கம். இன்றைய நிகழ்ச்சியினை www.planetaudio.org/muthamilsangam என்ற இணையதளத்திலும் மீண்டும் கேட்டு மகிழலாம்.
முத்தமிழ் சங்கத்தின் கொடை விழா இன்று மாலை 5:30 அளவில் 23 டொமைன் ரோட் மேங்கிரி பிரிட்ஜில் அமைந்துள்ள மேங்கிரி மெமோரியல் ஹாலில் நடைபெற உள்ளது. கண்கவர் நடனங்கள், காதற்கிணைய பாடல்கள், நாவிற்கு சுவையூட்டும் உணவுகள் என்று அனைத்து அம்சங்களும் ஒருங்கிணைந்த ஓர் விழா. அனைவரும் கலந்து கொண்டு அன்புடன் கண்டுகளித்து ஆதரவு தரும்படி அன்புடன் வேண்டுகிறது முத்தமிழ் சங்கத்தினுடைய நிர்வாக குழு. மறந்து விடாதீர்கள், முத்தமிழ் சங்கத்தின் கோடை விழா இன்று மாலை 5:30 அளவில் 23 டொமைன் ரோட் மேங்கிரி பிரிட்ஜில் அமைந்துள்ள மேங்கிரி மெமோரியல் ஹாலில் நடைபெற உள்ளது. இது பற்றிய மேலதிக விவரங்களுக்கு முத்தமிழ் சங்கத்தினுடைய செயலாளர் அவர்களை தொடர்பு கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். சமீபத்தில் செய்தித்தாள் ஒன்றில் பார்த்த ஒரு கட்டுரை. குடும்பத்தினருடன் கடற்கரைக்கு போயிருந்தேன். ஆரஞ்சு வண்ணத்தில் தகத்தகத்தது அதிகாலை கடல். அலைகளுக்கு அருகில் கல்லூரி மாணவர் ஒருவர் ஊதா நிற பாவாடை கருப்பு உடை அணிந்து அழகாக ஆடிக்கொண்டிருந்தார். சற்று தொலைவில் அவங்க தோழிகள் மூணு பேர் செல்போனை பிடிச்சிக்கிட்டு அலை வரப்ப ஆடிடி அப்படின்னு சொல்ல, எனக்கு பின்னால் அலை வரும்னு எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு அந்த ஆடின பெண் சொல்ல, சரி நாங்க கை காமிக்கிறப்ப ஆடி தொலை அப்படின்னு அந்த தோழிகள் கத்துனாங்க. ஒரு வழியாக ஷூட்டிங் முடிஞ்சது. இவ்வளவு சீக்கிரம் முடிஞ்சதுன்னு நினைக்கும் போது அடுத்த தோழி வந்து அதே மாதிரி ஆடினாங்க. அதுக்கடுத்து இன்னொருத்தர் இப்படி எல்லாம் ஆடி முடிஞ்சு வேர்க்க வேர்க்க புறப்பட்டுனாங்க. இது போன்ற ஒரு நடன காட்சிகள்ல பல இடங்கள்ல இன்றைக்கு பார்க்க முடியும். மால், பார்க், ரயில்வே ஸ்டேஷன், நெடுஞ்சாலைகள் மற்றும் கூட்டமில்லாத உணவகங்கள்ல முன்புறம் இளம் பெண்கள் நடனம் ஆடியும் காமெடி வசனங்கள் பேசியும் ரீல்ஸ் எடுக்கிறாங்க. இன்ஸ்டாகிராம்ல பகிர்ந்து மகிழ்றாங்க. பொது இடங்கள்ல நடனம் ஆடுவதுல பேசுவதில் உள்ள மனத்திலேயே இது உடைச்சிருக்கிறது ஒரு ஆரோக்கியமான விஷயம். அதே நேரம் இது பொழுதுபோக்குக்காக எப்போது செய்யப்படும் ஒன்றாக மட்டுமே இருக்கிறதா அப்படின்ற கேள்வியும் எழுது. அப்படி இருந்தால் மகிழ்ச்சி. ஆனா யதார்த்தத்தில் அப்படி இருக்கிறதில்ல. ரீல்ஸ் போடுவது, போட்டோ எடுப்பது, ரீல்ஸ் பார்ப்பது என்ற பெரும்பான்மையான அடுத்த தலைமுறை பெண்கள் இன்ஸ்டாகிராம்ல தான் கூடியிருக்கிறாங்க. பெண்கள் இன்ஸ்டாவை பார்க்க கூடாது, அதில் பதிவிடக்கூடாதுன்னு சொல்ற ஒரு பூமர் இல்லை நானு. இது நவீன ஊடகம். பெண்கள் தமது கருத்துக்களை வெளிப்படுத்தவும் சுதந்திரத்தை இன்ஸ்டாகிராம்ல அளிக்கிறது அப்படின்றது ஒரு மகிழ்ச்சியா இருக்கு. ஆனா இன்ஸ்டா முன்வைக்கும் பெண் பிம்பத்துல ஒரு சிக்கல் இருக்கு. ஃபேஷன் அலங்கார பொருட்கள், மேக்கப், சமையல், வீட்டை ஒழுங்குபடுத்துவது இத்தியாதிகள் இந்த மாதிரி ரீல் படங்களாகவும் அதிகம் இடம் பிடிச்சிருக்கு. இதுக்கு அடுத்தபடியா நடனங்கள், காமெடி, ஃபிட்னஸ் டிப்ஸ் போன்றவ வருது. அரசியல் புத்தகங்கள், அறிவியல் போன்ற பதிவுகள் ரொம்ப சிறப்பமாகவே தென்படுது. இன்ஸ்டாவில் நமது இளம் பெண்கள் செலவிடும் நேரம் ரொம்ப அதிகம். ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 2 மணி நேரம் செலவிடுகிறார்கள் அப்படின்னு சொல்லப்படுது. அவர்களுடைய ஆளுமையில இது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். உடை, அந்த மேக்கப், டான்ஸ், சமையல் போன்ற இன்ஸ்டாவில் இன்ஃப்ளூயன்சர்கள் போலவே இருப்பவர்கள் முயல்கிறார்கள். பெண்கள் உடை உடுத்திக் கொள்ளும், மேக்கப் போட்டுக்கொள்ளும் ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் எடுப்பாங்க? உத்தேசமாக 1.5 மணிலிருந்து 1 மணி நேரம் எடுத்துக்கணும்னு வச்சுக்கோ. இதற்கு உதவுவதற்காக இவ்வளவு நேரம் இன்ஸ்டாவில் செலவிடணுமா? சமையலுக்கும் அப்படித்தான். இன்றைக்காவது ஒரு நாள் விசேஷமாக சமைப்போம், அதற்கான ரெசிபி வீடியோவை பார்ப்பது இயல்பு தான். ஆனால் அதற்காக தினமும் சமையல் ரீல்ஸில் பார்க்கறது எல்லாம் ஒரு கொஞ்சம் வெட்டி வேலைன்னு தான் தோணுது. இதையெல்லாம் விட பெரிய ஆபத்து, காலங்காலமாக இந்த ஆணாதிக்கிய சமூகம் பெண்ணை என்ன செய்ததோ அதையே இன்றைய இருக்கின்ற நவீன ஊடகங்கள் செய்திட்டு வருதோ அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்கிறது. ஒரு குடும்ப பெண் அப்படின்ற பிம்பத்தை இந்த நவீன ஊடகம் மறுபடியும் கொண்டு போகுது. இன்று சந்தைக்கு வரும் முகப்பூச்சு கழும்பு, நவீன குர்த்தி, அழகான புடவை, அதை கட்டுற முறை, தலையலங்காரம் என அனைத்தும் ஒரு ஜென்சி கிட் எனப்படும் இளம் பெண்களிடம் கொண்டு சேர்க்கிறது. இந்த ரீல்கள் இதை செய்வது போதாது என்கின்ற உணர்வு அவர்களிடம் விதைக்கிறது. தேவைக்கு அதிகமான முக்கியத்துவத்தை தனது தோற்றத்திற்கு தருது. அறிவாற்றலையும் முற்போக்கான விஷயங்களையும் பின்னுக்கு தள்ளுது. இன்ஸ்டா விஷயங்கள்ல சமையலும் வீட்டை ஒழுங்குபடுத்தலும் பெண்ணோட வேலை அப்படின்னு திரும்ப திரும்ப வலியுறுத்துது. இது இரண்டும் பெண்களோட தேர்வல்ல, வலுக்கட்டாயமாக திரும்பப்படுகிறது என்றதை தெளிவுபடுத்த ரீல்கள் ரொம்ப குறைவு. இத பகடியாக சொல்லும் பல ரீல்கள் கருத்து தெளிவு இல்ல, வெறுமன சிரிச்சிட்டு கிடக்கிறோம். இன்னும் ஒரு படி போயில போய் நகைச்சுவை என்ற பேர்ல மனைவியையும் அம்மாவையும் வீட்டு வேலைகளையும் கிண்டல் செய்கிறார்கள். பழமையில் உரிய சில அச்சு ஊடகங்கள் இதற்கு எந்த வேறுபாடும் இல்லை. அறிவார்ந்த பெண்களை, சமத்துவ அரசியலை, தொழில்நுட்பத்தை, பெண் பயணத்தை, நிதி நிர்வாகத்தை, முற்போக்கான கருத்துக்களை பேசும் பல ரீல்கள் பெண்கள் உருவாக்குறாங்க. ஆனாலும் அவற்றின் விகிதம், அவற்றுக்கு கிடைக்கும் வரவேற்பு கொஞ்சம் குறைச்சல் தாங்க. இன்றைக்கு இன்ஸ்டா பெண், இளம் பெண் எப்படி இருக்கிறாள்? நவீன உடையில், அழகான மேக்கப்பில் ஆடி பாடுகிறாள், விதவிதமாக சமைக்கிறாள், வீட்டை கச்சிதமாக வைக்கிறாள், குடும்பத்தினரை பேணுகிறாள், காமெடி செய்து சிரிக்கிறாள், ஆனால் முற்போக்கான கருத்துக்களை பேசுகிறார்களா? அரசியல் புரிதல் இருக்கிறதா? தனது துறையில் முன்னேற்ற உத்வேகம் இருக்கிறதா? தன் உரிமைகளை அறிந்திருக்கிறார்களா? தெரியல. திரும்பவும் நல்ல அம்மா, நல்ல மனைவி, நல்ல மகள் என்கின்ற ஒரு சட்டத்தில் உள்ள இவங்களை அடைக்குதா இன்ஸ்டான்றது ஒரு கேள்வி இருக்கு. விழித்துக் கொள்ளுங்கள். நவீன ஊடகங்கள் உங்களை தேடி வரும்போதெல்லாம் பிற்போக்குத்தனமும் பழமைவாதமும் தான் என்று இந்த கட்டுரை போகிறது. சமீபத்தில் தனியார் தொலைக்காட்சியான விஜய் டிவியில் நீயா நானா போன்ற ஒரு விவாத நிகழ்ச்சியில் ஒரு பெண் ஆண்களும் பாதிக்கப்படுகிறார்களா என்கின்ற கேள்விக்கு மிகவும் தெளிவாக எல்லோருக்கும் புரியும்படியாக அறிவார்ந்த ஒரு வாதத்தினை எடுத்து வைத்தார். அனைவராலும் பாராட்டப்பட்டது. அதிலிருந்து சில பகுதிகள் உங்களுக்காக. இது போன்ற பெண்களுடைய தெளிவு அவ்வப்பொழுது நமக்கு ஒரு நல்ல ஒரு எதிர்காலத்தை நோக்கி நம்முடைய குழந்தைகள் செல்கிறார்கள் என்கின்ற நம்பிக்கையை விதைக்கிறது.
ஏன் இவங்க ஆண்லாம் பாவம் நினைக்கிறாங்க?
நம்ம விட்டு கொடுத்து போதல், பொறுத்து போதல், கொடுத்தல், இதெல்லாமே பெண்களோட குவாலிட்டிஸாவே பார்த்துட்டோம். ஆண் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போய் பொறுத்துட்டு போய், ஐயோ ஆம்பளையோட முகம் சுருங்கினா உடனே ஐயோ பாவம் நமக்கு பட்டுன்னு வந்துருது. இதே ஒரு பெண் சிரமப்படும் போது பாவம்னு சொல்றதை விட ஒரு ஆண் கலங்கும் பொழுது நம்ம யாருக்கும் பார்க்க முடியல.
நீங்க பார்த்திராத ஆணினுடைய ஒரு பாவம் இதை பார்த்தா ஐயோ பாவம் நினைக்கிறீங்க, சாதாரணமான விஷயம் அப்படிங்கிறாங்க.
சார் அது ஒரு சொசைட்டல் சேஞ்சே சார். இப்ப அது ஆண்களுக்கு பத்தி மட்டும் இல்ல, இப்ப பெண்களுமே காலங்காலமா வி ஆர் அண்டர்கோயிங் மென்சுரேஷன். ஆனா இப்போ ஒரு பொண்ணோட மந்த்லி சைக்கிள் வந்தா ஆண் வந்து எக்ஸ்ட்ராவா பாம்பர் பண்ணும், சாக்லேட் வாங்கி கொடுக்கணும், பக்கத்துல உட்காந்து ஹாட் பேக் வைக்கணும். அப்போ ஆண்களும் அதை எக்ஸ்ட்ராவா பண்றாங்க. சோ இந்த ஜெனரேஷனே வந்து நம்ம பெயினை ரொம்ப அதிகமா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கம்ஃபர்ட் பண்றோம். ஹூஎவர் இஸ் அண்டர்கோயிங் பெயின் வி ஆர் கம்ஃபர்ட்டிங் தம். ஒரு பக்கம் நம்ம இந்த தலைமுறை ஆண்களை முந்தைய தலைமுறை ஆண்கள் கிட்ட என்னெல்லாம் குட் குவாலிட்டிஸ் பார்த்தோமோ அதெல்லாம் இருக்கணும்னு நினைக்கிறோம். அதே டைம் ஆப்போசிட்ல அவங்களுக்கு கொடுத்த பிரிவிலேஜஸ் இவங்களுக்கு கொடுக்கறது இல்ல. இப்போ ஒரு ஒரு பிரச்சனைன்னு வருதுன்னா நம்ம அப்பா நம்ம தாத்தா எல்லாம் எவ்வளவு பவர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணிப்பாங்க. உனக்கு ஒரு கல்யாணம் ஆயிடுச்சு, இப்ப நீ ஒரு ஆம்பளை, நீயும் அதை ஹேண்டில் பண்ணும்னு சொல்லுவோம். ஆனா அப்பாக்கும் தாத்தாக்கும் கொடுத்த அந்த அளவுக்கு அத்தாரிட்டி இப்ப நம்ம கொடுக்கறது இல்ல.
ஏன்னா அந்த காலத்து ஆண்கள் அவங்க இண்டிபெண்டா அவங்களே ஹேண்டில் பண்ணாங்க. பொண்ணு போய் நீ வேலைக்கு போயிட்டு வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுன்னு கேட்கல. இன்னைக்கு வந்து அவன் சப்போர்ட் பண்ணி கேக்குறான்ல மேட்ரிமோனி நிகழ்ச்சியில கூட, எனக்கு வேலைக்கு போற பெண் வேணும்னு ஓபனா கேக்குறாங்க. அப்ப எப்படி அதே அதிகாரத்தை நீங்க எதிர்பார்ப்பீங்க?
நீங்க சொல்றது என்னன்னா பேட்ரியார்கி பிரீட்ஸ் ஆன் பவர்னு சொல்றீங்க, அது கிடையாது. பேட்ரியார்கி பிரீட்ஸ் ஆன் ஃபியர். ஒரு ஆணுக்கு கான்ஸ்டன்டா ஒரு நெசசிட்டி இருக்கு. அவனோட அவன் ஒரு ஆண் தான், ஹீஸ் அ மேன் அப்படிங்கறத ப்ரூவ் பண்ண வேண்டிய நெசசிட்டி இருக்கு. அதை நம்ம எதிர்பார்க்கவும் செய்யறோம். ஒரு ஆண் வந்து என்ன ப்ரொடெக்ட் பண்ணணும், ஆனா என்ன கண்ட்ரோல் பண்ண கூடாது. சோ எப்படின்னா நீ பவர்ஃபுல்லா இருக்கணும், ஆனா அந்த பவரை நான் உனக்கு கொடுக்க மாட்டேன்.
தீபாவளிக்கு திரைக்கு வந்த படம் டியூட், பிரதீப் ரங்கநாதன் நடித்த மூன்றாவது படம் நினைக்கிறேன். 2K Kids-க்கான பொருத்தமான படம்னு சொல்லி விமர்சனங்கள் எல்லாமே வந்து சிலாகிச்சு எழுதினாங்க. நான் அந்த படத்தை இன்னும் பார்க்கல. ஆனா கடந்த 2 வாரங்களாக சோசியல் மீடியால அந்த படத்தை பத்தி அந்த 7 நாட்களோட கம்பேர் பண்ணி இந்த படத்தை வந்து சொல்றது எனக்கு கொஞ்சம் நெரிடலாக இருந்தது. அதுக்கு காரணம், அந்தியல் நாட்கள் கதையை போல இருந்தால் கூட பாக்கியராஜ் அவர்கள் அந்த கதையினுடைய கிளைமேக்ஸ நமது பண்பாட்டுக்கு ஏத்த மாதிரி அழகா மாத்தி பண்ணியிருந்த மாதிரி எனக்கு மனசுக்கு பட்டது. இந்த படத்தினுடைய கிளைமேக்ஸ் எதுவுமே எனக்கு தெரியாது, ஆனாலும் இந்த சோசியல் மீடியால வர்றதை பொறுத்து இது ரெண்டையும் கம்பேர் பண்றது அவ்வளவு சரியில்லையோன்னு என் மனசுக்கு பட்டது. அந்த ஏழு நாட்கள் கிளைமேக்ஸ் காட்சியை மட்டும் நீங்க இயக்கி கொடுங்கன்னு குருநாதட்ட கேட்டிருக்காரு பாக்கியராஜ். அதுக்கு பாரதிராஜா தந்த பதில் மிகவும் கண்ணியமானது. என்னையா இத்தனை அருமையா ஸ்கிரீன் பிளே பண்ணிருக்க, இத்தனை சீன் எடுத்திருக்க, இதைய அவனால செய்ய முடியாது. இப்ப நான் வந்தா ஏதோ பாரதிராஜா உள்ள வந்ததாலதான் இந்த படம் வெற்றி அடைஞ்சது மாதிரி சில பேர் பேச ஆரம்பிச்சிடுவாங்க. இதுக்கான முழு கிரெடிட்டும் உனக்கு தான் வரணும். உன்னால முடியும், ஓ எடுன்னு மறுத்து தைரியம் கொடுத்து அனுப்பியிருக்காரு. படத்துல வர்றத போல அற்புதமான குரு சீடன் உறவு இது. பாலக்காட்டு மாதவனுக்கு அவருடைய சங்கீதத்தை விட்டால் உலக நடப்புகள் எதுவுமே அவ்வளவா தெரியாது. அத்தனை வெள்ளந்தியானவர். இந்த படத்தின் இசையமைப்பாளரான எம் எஸ் விஸ்வநாதனையும் இன்னொரு பாலக்காட்டு மாதவன் எனலாம். இசையை தவிர வேற எதுவும் தேர்ந்து வைத்திருக்காத விஸ்வநாதனை கண்ணதாசன் பலமுறை கிண்டல் எடுத்திருக்கும் ரகளையான சம்பவங்கள் பதிவாயிருக்கின்றன. என்பதுகளே இளையராஜா தவிர்க்கவே முடியாத பிரம்மாண்டமாக உருவாக்கி வந்தாலும் ஒரு இயக்குனராக பாக்கியராஜ் இளையராஜாவோடு வேறு பல இசையமைப்பாளர்களையும் பயன்படுத்தி கொண்டுள்ளார். பாக்கியராஜின் நெருங்கிய தோழர் கங்கையமரன், சங்கர் கணேஷ் ஆகியோரின் இவரின் படங்களுக்கு இசையமைத்திருக்கிறார்கள். முந்தானை முடிச்சு படத்தின் பாடல் உருவாக்கத்தின் போது இளையராஜாவோடு ஏற்பட்ட சிறு மனஸ்தாபம், பிறகு தானே இசையமைப்பாளராக பாக்கியராஜ் முடிவு செய்த வினோதங்களும் நடந்தேறின. இந்த படத்துல அஞ்சு பாடல்களுமே இனிமையானவை. படத்தின் இறுதி காட்சியில் அம்பிகாவும் பாக்கியராஜும் ஒன்று சேர்வர்களா இல்லையா என்ற பதைபதைப்பு பார்வையாளர்களுக்கு ஏற்படும்படி திரைக்கதை அமைக்கப்பட்டிருக்கும். ஆனால் தாலி சென்டிமெண்டை வைத்து தமிழ் பண்பாட்டை காப்பாற்றி விடுவார் பாக்கியராஜ். ஒரு வகையில் இது பிற்போக்குத்தனமான கிளைமேக்ஸ் தான். நான் கூட வெகுஜன நோக்கி புத்திசாலித்தனமானது, பாதுகாப்பானது. வெகுஜன ரசனையை துல்லியமாக அறிந்திருக்கும் பாக்கியராஜ் இந்த முடிவை நோக்கி நடந்ததில் ஆச்சரியம் எதுவுமில்லை. 26 அக்டோபர் 1981 அன்று அந்த ஏழு நாட்கள் வெளியாகியது. இதே நாளன்று குருநாதர் பாரதிராஜாவின் இயக்கத்தில் கமல் நடிக்க டிக் டிக் டிக், ரஜினியின் ராணுவ வீரன் போன்ற முன்னணி நடிகர்களின் படங்கள் வெளியானாலும் அவற்றோடு போட்டியிட்டு பிரம்மாண்டமான வெற்றியை பெற்றது இந்த திரைப்படம். இன்று பார்த்தாலும் கூட துளி கூட சுவாரஸ்யமும் விறுவிறுப்பும் குறையாமல் இந்த திரைப்படம் அமைந்திருப்பதற்கு பிரதான காரணமாக பாக்கியராஜின் அபாரமான திரைக்கதை ஞானத்தை தான் சொல்ல முடியும்.
நல்லது நேயர்களே, நிகழ்ச்சியினை நிறைவு செய்யும் நேரம் இது. மறந்து விடாதீர்கள், இன்று மாலை 5:30 அளவில் 23 டொமைன் ரோட் மேங்கிரி பிரிட்ஜில் அமைந்துள்ள மேங்கிரி மெமோரியல் ஹாலில் முத்தமிழ் சங்கத்தின் கொடை விழா நடைபெற உள்ளது. அனைவரும் கலந்து கொண்டு ஆதரவு அளிக்கும்படி அன்புடன் அழைக்கிறது முத்தமிழ் சங்கத்தின் நிர்வாக குழு. இன்றைய நிகழ்ச்சி சிறக்க உதவிய நம்முடைய அன்பு சகோதரி அன்னபூர்ணி கல்யாணசுந்தரம் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொண்டு உங்களை எல்லாம் அடுத்த வாரம் சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் மணிநலவன். நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போமா. Yeah.